தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, மகிழ்ச்சி நிறைந்த இந்த நல்ல ஆராதனையில் உம்முடைய வேத வசனங்களை தியானிக்கின்ற இந்த கொஞ்ச நேரத்திற்காக நன்றி சொல்கிறோம். கர்த்தாவே, அளவிட முடியாத உம்முடைய ஞானத்தின் வார்த்தைகளை எங்கள் குறுகிய சிந்தனை நேரத்திற்குள்ளாய், எங்கள் குறைவான புரிந்து கொள்ளுதலுக்குள் ஆவியானவர் தெளிவுபடுத்தும்படியாக நட்சேபிக்கிறேன். உம்முடைய வார்த்தைகள் எங்கள் இருதயங்களை விதைக்கப்படுவதற்கு எங்கள் இருதயத்தினர் பக்குவப்படுத்துவீராக. வார்த்தைகள் 30, 60, 100 எங்கள் வாழ்வில் வெளிப்படட்டும். அன்றைக்கு சாமுவேல் ஜெபித்த அதே வார்த்தையை நாங்களும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். எங்களை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தரும் உலக இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளின் தியானத்திற்காக வேத வசனத்தை தியானித்த பொழுது சமாதானம், தேவன் அருளுகிற சமாதானத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்கிறோம், அதற்காக நாம் எப்படி என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து நான் சிந்திக்க ஆரம்பித்தேன். ஸோ ஹவு டு கெட் அ ரியல் பீஸ் ஆர் த காட்லி பீஸ், தேவன் கொடுக்கின்ற சமாதானத்தை தேவன் எங்கே வைத்திருக்கிறார், அதை எப்படி நான் பெற்றுக்கொள்ள முடியும்? ஒருவேளை பிரியமானவர்களே, இன்றைக்கு சமாதானம் என்பது எல்லா இடங்களிலும் குறைவுபட்டதை எல்லாரும் சொல்ல கேட்கிறோம். இவன் இந்த ஃபேமிலி, இவன் இன் அவர் ஆஃபீஸ், இவன் இந்த இண்டிவிஜுவல், ஒரு தனி மனிதனும் கூட ஒருவேளை சமாதானத்திற்காக இயங்கிக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சமாதானம் என்பது எல்லாம் சுகமாக அல்லது எல்லாம் நமக்கு நாம் பார்க்கிற எல்லா காரியமும் நிறைவாக இருக்கும்போது மட்டும் வருவதல்ல. தேவன் அருளுகிற சமாதானம் சூழ்நிலைகள் எப்படி மாறினாலும் அதன் நடுவிலே தேவன் அவருடைய சமாதானத்தை கொடுக்கிறார். ஒருவேளை பிரியமானவர்களே, எனவேதான் இயேசு கிறிஸ்து வாக்கு தத்தமாக சொல்கிறார், என் சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன், எதன் நடுவில் இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்று சொல்கிறார். You may go through a lot of trial and temptation, but in the midst, you and me can enjoy or experience the real peace. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வாசிக்க கேட்ட நீதிமொழிகள் புஸ்தகத்தை நாம் திருப்பி வைத்துக் கொள்வோம். அங்கே நீதிமொழிகளுக்கு எழுதும் போது அங்கே மிக தெளிவாக ஞானி சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? 6:16 வாசியுங்கள். 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானது. பிரியமானவர்களே, நியாயங்கே நீதிமொழிகளை எழுதின ஞானி சொல்லுகிறார், 6 காரியம் கர்த்தர் வெறுக்கின்றாராம், 7வது காரியத்தை கர்த்தர் அருவருக்கிறாராம். அவைகள் யாவன வாசியுங்கள்? மேட்டிமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவருடைய இரத்தத்தை சிந்தும் கை, தூராலோசனையை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்து ஓடும் கால், அபத்தம் பேசும் பொய்சாட்சி, சகோதரர்களுக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல். சகோதரர்களுக்குள்ளே விரோதம் வரும் பொழுது சமாதானம் முழுவதுமாய் மனிதன் இழந்து விடுகிறான். இந்த 6 காரியமும் 7வது காரியத்திலும் ஒரு வித்தியாசத்தை நாம் பார்க்க முடியும். இந்த முதல் 6 காரியங்கள் பாருங்கள். 1, மேட்டிமையான கண். சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் எப்பொழுது ஆண்டவர் வெறுக்க ஆரம்பிக்கிறார் என்பதை அங்கே ஞானி சொல்கிறார். மேட்டிமையாக கண் மாறும்போது, நாவு பொய் சொல்லும் பொழுது, கைகள் இரத்தம் சிந்த ஓடும் பொழுது, இருதயம் தேவையில்லாத அல்லது பொல்லாத காரியங்களை சிந்திக்கும் பொழுது, கால்கள் தீங்கு செய்வதற்கு விரைந்து ஓடும் பொழுது, பொய் சாட்சி சொல்ல அவருடைய வாய் ஆயத்தப்படும் பொழுது ஆண்டவர் அவைகளை வெறுக்கிறார். இந்த 6 சேர்ந்து வரும் பொழுது என்ன நடக்கிறதாம்? சகோதரர்களுக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுகிறது. ஒருவேளை 6 சரீரத்தின் அவயவங்கள், 7வது என்ன செய்கிறது என்று சொன்னால், அது முழு வாழ்வையும் சமாதானம் இல்லாமல் கொண்டு போய் ஒரு மனிதனை தனிமைப்படுத்தி விடுகிறது அல்லது தேவனை விட்டு தூரப்படுத்தி விடுகிறது. ஆனால் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவானவர் இந்த மலை பிரசங்கத்தில் இந்த தேவன் வெறுக்கிற காரியத்திற்கெல்லாம் பதில் என்ன என்பதை இங்கே கற்றுக் கொடுக்கிறார். நமக்கெல்லாம் தெரியும், மலை பிரசங்கத்தில் இயேசு கிறிஸ்துடைய உபதேசம் இன்றளவும் உலகத்தில் மிக உயர்ந்த இடத்தில் காணப்படுகிறது. அப்போ இயேசு கிறிஸ்து இந்த நீதிமொழிகளில் எதையெல்லாம் தேவன் வெறுக்கிறாரோ அவைகளை எல்லாம் எப்படி ஒரு மனிதன் நேசிக்க வேண்டும், எப்பொழுது அவன் ஆண்டவர் வெறுக்கிற காரியங்களில் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக மாறுவான் என்பதை கற்றுக் கொடுக்கிறார். சில காரியம் நம்ம சொல்லுவோம் தெரியுமா, இப்படி செய்யும் பொழுது நமக்கு தோல்விதான் வரும், ஆனால் அதை மாற்றி செயல்படுத்தும் பொழுது நாம் ஆசீர்வாதமாக மாற முடியும் அல்லது வெற்றியை பெற முடியும். அதே போல இங்க இயேசு கிறிஸ்துவானவர் மலை பிரசங்கத்தில் ஆரம்பிக்கின்றார். ஒருவேளை பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை பாருங்கள், மத்தேயு 5வது அதிகாரத்தில் ஆண்டவர் ஒவ்வொன்றாய் சொல்ல ஆரம்பிக்கும் போது Blessed is a man. ஒவ்வொரு வார்த்தைக்கும் முன்னதாக சொல்லப்படுகிற காரியம் என்ன தெரியுமா? பாக்கியவான்கள். இங்கே யாரெல்லாம் பாக்கியவான்கள் என்று சொல்லப்படுகிறது? இப்போது நம்ம எதை ஆண்டவர் வெறுக்கிறாரோ, ஆண்டவர் வெறுப்பதற்கு இயேசு கிறிஸ்துவானவர் பாக்கியம் உள்ளதாய் எப்படி மாற்ற நம்மை அழைக்கிறார் என்பதை நாம் இன்றைக்கு புரிந்து கொள்ளப் போகிறோம். முதலாவது காரியம் வாசியுங்கள், மத்தேயு 5வது அதிகாரம் 3வது வசனம். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஒருவேளை பிரியமானவர்களே, இங்கே இயேசு கிறிஸ்து எளிமை என்று சொல்லுவது இட் இஸ் நாட் பாவர்டி ஆர் புவர்னஸ், இட் இஸ் இது மூல பாஷையில் இட் இஸ் லைக் அ ஹம்பிள்னஸ். நம்மை நாமே தாழ்மைப்படுத்தி நம்மை ஆண்டவருக்கு முன்பாக கொண்டு வருகிற ஒரு சூழ்நிலை. ஆனால் ஆண்டவர் வெறுத்த முதல் காரியம் என்ன தெரியுமா? அங்கே நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 16வது வசனம் 17வது வசனம் முதலாவது மேட்டிமையான கண் என்று சொல்லப்படுகிறது. மேட்டிமை என்பது இட் இஸ் அ ப்ரவுட் ஆர் ப்ரைட், அதற்கு நேர் எதிர்மறையானது தாழ்மை. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவினுடைய நோக்கம் என்ன? என்னுடைய வாழ்க்கையில் நான் எதை அதிகமாய் விரும்புகிறேன்? பெருமையையா தாழ்மையையா? Blessed is the one, அவன் யார் என்று சொன்னால் ஆவியில் எளிமை. அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற பரிசின தெரியுமா? பரலோக ராஜ்யம் அவர்களுக்குரியது. பரலோக ராஜ்யம் என்று சொன்னால் இட் இஸ் அ பிளேஸ் ஆஃப் பீஸ் வேர் தேர் இஸ் நோ கான்ஃபிளிக்ட். வெளிப்படுத்துற விசேஷம் சொல்கிறது, அங்கே அலறுதல் இல்லை, அங்கே துக்கம் இல்லை, துயரம் இல்லை, கண்ணீர் இல்லை, பாடுகள் இல்லை. God will take a person to the place where everything is peaceful. இன்றைக்கு நாம் எதிர்கொள்ளுகிற ஒவ்வொரு கான்ஃபிளிக்ட், ஒவ்வொரு தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு பின்னால் என்ன இருக்கும் தெரியுமா? பெருமை இருந்து கொண்டே இருக்கும். பெருமையுள்ள மனிதன் இன்னொருவரோடு கூட இணக்கமாக வாழ விரும்புவதில்லை. தாழ்மையா இருக்கிற ஒரு மனிதனிடத்தில் போய் சண்டை போட முடியுமா? நம்ம சண்டை போட்டு ட்ரை பண்ணா கூட we will be in fail. ஏன் தெரியுமா? நம்ம அவங்ககிட்ட போயிட்டு நீ இதை தப்பு செய்தான்னு சொன்னா, ஓ இட் இஸ் மிஸ்டேக், ஓகே ஐம் சாரி, ஒரே வார்த்தையில் முடித்து விடுவார். ஆனால் பிரியமானவர்களே, பெருமையுள்ள கண், மேட்டிமையான கண், பெருமையுள்ள ஒரு மனிதனிடத்தில் போய் பாருங்கள், உடனடியாக அவர்கள் சண்டைக்கு வந்து விடுவார், உடனே அதை பெரிதுபடுத்துவார். ஆனால் தாழ்மையுள்ள மனிதன் சமாதானத்தின் அடித்தளமாக மாறுகிறான். Where there is pride, it leads to conflict. எனவேதான் இயேசு சொல்லுகிறார், Blessed is the one who is humble in spirit. இரண்டாவது அங்கே 5வது அதிகாரம் 4வது வசனம் மத்தேயு 5:4 துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். இங்கே ஆண்டவர் சொல்லுகிற துயரம் என்ன? What kind of mourn? எப்படிப்பட்ட துயரத்தை இயேசு கிறிஸ்து இங்கே கற்றுக் கொடுக்கிறார்? அநேக நேரங்களில் நாம் துயரப்படுகிறோம். When we lost something, when we lost someone, we feel depressed, ரொம்ப சோர்ந்து போகிறோம், துயரப்படுகிறோம். எல்லா துயரமும் ஆறுதல் அடைவார்களா என்று சொன்னால் சில காரியங்களில் ஆறுதல் இருக்காது. ஆனால் உண்மையான துயரம் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தேவன் வெறுக்கிற இரண்டாவது காரியம் என்ன பாருங்கள், அங்கே நீதிமொழிகள் 6:17 பொய் நாவு. இப்ப பாத்தீங்கன்னா இங்கே பொய் நாவு என்று ஆண்டவர் வெறுக்கிற காரியம் சொல்லப்படுகிறது, இங்கே துயரப்படுகிறவர்கள் என்று சொல்லப்படுகிறது. சில நேரங்களில் பிரியமானவர்களே, சமீபத்தில் சாட்டானிக் திருச்சபையை உருவாக்கின அதனுடைய ஃபவுண்டர் மரித்து போனார். எல்லாரும் ரொம்ப நாட்கள் துயரப்பட்டார்கள். ஒருவேளை கர்த்தர் அவருடைய துயரத்தை மாற்றி இருப்பாரா? தட் இஸ் நாட் அ ஆண்டவர் பார்வையில் அந்த துயரம் அங்கே சொல்லப்படவில்லை. இங்கே என்ன துயரம் தெரியுமா? இங்கே நம்ம பாருங்க, ஆண்டவர் வெறுக்கின்ற பொய் நாவு. ஏதேன் தோட்டத்திற்குள் அங்கே சர்ப்பம் வருகிறது. ஆதாம் ஏவாளை பார்த்து பேசுகிறது. தேவன் சொன்ன காரியம் அங்கே ஆதாம் ஏவாள் கிட்டத்தில் அவன் மாற்றி சொல்லுகின்றான். உடனடியாக அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த பொய் நாவு, அவன் சொன்ன பொய்யை நம்பி கனியை புசித்து விட்டார்கள். புசித்த மாத்திரத்தில் அங்கே என்ன நடந்தது பாருங்கள். ஒன்று, தேவனை விட்டு தூரம் போய்விட்டார்கள். ஆனால் அவர்கள் தாங்கள் செய்த குற்றத்தை குறித்து அவர்களுக்கு மனஸ்தாபப்படவில்லை. They never had அந்த மார்னிங், அந்த உண்மையான மனதில் ஏற்படுகின்ற பாரம். ஒருவேளை பிரியமானவர்களை இன்னைக்கு கூட சொல்லுவோம் தெரியுமா, நம்ம ஒரு காரியம் செய்து அதை குற்றம் என்று உணரும் பொழுது அந்த துயரத்தை மனதில் பெற்றுக் கொள்ளுகிறவன் உடனடியாக ஆறுதலை அனுபவிக்கிறான். எனவேதான் மனம் திரும்புதல் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன தெரியுமா? நமக்குள்ள ஒரு மனஸ்தாபத்தை கொண்டு வருகிறது. அந்த மனஸ்தாபம் அதோடு நின்று விடாமல் ஆறுதலுக்குள்ளாய் நடத்துகிறது. கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, யோசித்து பாருங்கள், அங்கே ஏதேன் தோட்டத்திலே பொய் நாவை கொண்ட பிசாசானவன் ஆதாம் ஏவாளை அவன் அழித்து போட்டான், ஏமாற்றி விட்டான், தனிமைப்படுத்தி விட்டான், உறவு உடைந்தது, சமாதானத்தை இழந்து விட்டார்கள். ஆனால் யார் ஒருவர் தேவ சமூகத்திலே வந்து, ஒருவேளை ஆண்டவரே நான் தெரியாமல் ஏதாவது காரியம் நான் செய்திருப்பேன் என்று சொன்னால், எனக்கும் உமக்கும் இடையில் உறவு உடைந்திருக்கும் என்று சொன்னால், நான் அதற்காக மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொல்லும் பொழுது we get the real peace. எனவேதான் ஆண்டவர் சொல்றாரு, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். மூன்றாவதாக ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? ஒருவேளை பிரியமானவர்களே, இந்த வசனம் ஐந்தாவது வசனத்தை வாசியுங்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். மூன்றாவது ஒரு காரியத்தை இயேசு கிறிஸ்து சொல்றாரு, சாந்த குணம் உள்ளவர்கள், அவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற பரிசு என்னவாம்? பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். ஒருவேளை பிரியமானவர்களே, இந்த சாந்த குணம், சம் ஆஃப் த இங்கிலீஷ் வெர்ஷன் தே டாக் அபௌட் மீக் பீப்புள். இன்னும் அதை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், த பீப்புள் ஹூ ஆர் ஜென்டில், நம்ம சொல்லுவோம் தெரியுமா, ஹே தேர் வெரி ஜென்டில், அப்படி என்று சொன்னால் அவர்கள் எல்லாவற்றிலும் பொறுமையாக இருக்கிற மக்கள். மேபி டெண்டர் ஆர் மாடரேட் இன் ஆக்ஷன், நாட் வெரி ஹார்ஷ், வேகமாய் ஓடி கிரியை செய்கிறவர்கள் அல்ல, பொறுமையாய் கிரியை செய்கிறவர்கள். வாசியுங்கள், அங்கே நீதிமொழிகளில் ஆண்டவர் வெறுக்கின்ற அடுத்த காரியம் என்ன தெரியுமா? அங்கே பொய் நாவுக்கு அடுத்து குற்ற மற்றவருடைய ரத்தத்தை சிந்தும் கை. இங்கே ரத்தம் சிந்த தீவிரிக்கிற கை. ஒருத்தன் இன்னொருத்தரை கொலை பண்ண போனால் எப்படி இருப்பான்னு நினைக்கிறீங்க? அப்படியே பொறுமையாக, ஒருவேளை வெளியே பார்வைக்கு பொறுமையாக இருப்பான், ஆனால் அவனுடைய மனம் சிந்தை எல்லாம், எப்போது அவன் ஏமாறுவான், எப்போது அவனை நான் அடித்து போடுவேன், எப்போது அவன் ஏமாறுவான், அவனிடத்தில் இருப்பதை நான் பிடுங்கிக் கொள்ளுவேன், எப்பொழுது ஒரு மனிதனை விரத்தட்டலாம் என்கிற அந்த வேகமான சிந்தனை ஓடிக்கொண்டிருக்கும் அல்லவா? ஒருவேளை இங்கே அதைதான் ஆண்டவர் வெறுக்கிறார், குற்றமற்றவருடைய ரத்தத்தை சிந்துகிறார். ஆனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இட் மீன்ஸ் இட் இஸ் லைக் எ வயலன்ஸ். சாந்த குணத்திற்கு நேர் ஆப்போசிட் வார்த்தை நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், இட் இஸ் அ வயலன்ஸ் தட் காட் ஹேட்ஸ். ஆண்டவர் வெறுக்கின்றார். ஏன் மற்றவர்களை, மனிதனுடைய வயலன்ஸ் என்ன செய்கிறது பாருங்கள், ஒரு மனிதன் என்ன செய்கிறான், மற்றவனுடைய பதவியை பிடுங்க பார்க்கிறான், மற்றவருடைய சொத்துக்களை அபகரிக்க பார்க்கிறான், மற்றவர்களிடத்தில் இருக்கிறவைகளை இச்சிக்க நினைக்கின்றான், மற்றவர்களுக்கு உரியதை பிடுங்கிக் கொள்ளுகிறான். அதனுடைய முடிவு என்ன தெரியுமா? அவர்கள் ஆண்டவர் வெறுக்கின்ற காரியம் செய்கிறார்கள். ஆனால் ஜென்டில் பீப்புள், யூ நோ வாட் தே டூ, தே பிகம் மோர் கம்பாஷனேட். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, வேதத்தில் ஒருவேளை ஒருவன் நமக்கு விரோதமாய் வரும்பொழுது கூட, தே ஆர் வில்லிங் டு, அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், மற்றவர்களுக்கு உதவி செய்ய ஓடுகிறார்கள். நம்ம ரோமர் 12வது அதிகாரத்தில் பார்க்கிறோம், ஆண்டவர் சொல்றார் தெரியுமா, ஒரு மிக அருமையான காரியத்தை சொல்வார், நீங்கள் படி என்ன செய்யக்கூடாது, நம்ம யாரையுமே படி வாங்கக்கூடாது என்று கற்றுக் கொடுப்பார். ஏன் தெரியுமா? படி வாங்கும் எண்ணம் எதிலிருந்து வருகிறது என்று சொன்னால், அவுட் ஆஃப் வயலன்ஸ், பட் அவுட் ஆஃப் ஜென்டில் ஸ்பிரிட். என்ன செய்கிறது தெரியுமா? It creates you and me to be compassionate to one another. இன்னொருவர் மீது நாம் அவர்கள் மீது மனதுருக்கம் கொள்கிறவர்களாக மாற்றுகிறது. எனவேதான் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கம்பாஷன் இஸ் த ஐடென்டிட்டி ஆஃப் கிரைஸ்ட். So when you and me compassionate to others, people will know that you and me in Christ. நாம் கிறிஸ்துவில் இருக்கிறோம் என்பதை மக்கள் புரிந்து கொள்வார்கள். ஒருவேளை அதனால தான் இயேசு கிறிஸ்து அங்கே ரோம திருச்சபைக்கு பவுலடியார் எழுதும் போது அவர் சொல்றாரு பாருங்க, வாசியுங்கள் ரோமர் 12:18. பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கூடாமல் அன்றியும் போதும். பாருங்கள், உன் நண்பன் பசியா இருந்தால் அல்ல, உன் உறவினன் பசியா இருந்தால் அல்ல, உன் அருகில் இருக்கிறவன் பசியா இருந்தால் அல்ல, உன் சத்துரு உனக்கு எதிர்த்து வருகிறவன் உன்னை அழிக்க நினைக்கிறவன் பசியா இருந்தாலும், when we have a gentle spirit we will react in such a way we will feed them. அதைதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். Wherever they go they can lead a life with peace, சமாதான வாழ்க்கை வாழ முடியும். அடுத்து பாருங்க மத்தேயு 5:6. நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். ஒருவேளை நீதியின் மீது பசி தாகம் உள்ளவர்கள், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அங்கே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை பாருங்கள், நீதியின் மேல் ஒரு பசி ஒரு தாகம். இது எப்படிப்பட்ட தாகம்? நீதி, ரைச்சஸ்னஸ், ரைட். ஆண்டவர் எதை விரும்புகிறார் என்று சொன்னால், நீதியை, நியாயத்தை நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார். Our heart should be filled with righteousness. இருதயம் அங்கே நீதியில் நிரப்பப்படும் பொழுது நம்ம எதிர்பார்க்கிற எல்லாம் கிடைக்கும். காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய நீதி ஆண்டவருக்கு அருகில் நம்மை வழி நடத்தும். தேவன் நம் அருகில், அவர் கடந்து வருவார். ஆனால் அதற்கு நேர் ஆண்டவர் வெறுக்கிற காரியம் என்ன தெரியுமா? அங்கே 18 சொல்லுகிறது, நீதிமொழிகள் 6:18, தூராலோசனை பிணைக்கும் இருதயம் என்று பார்க்கும். தூர ஆலோசனை என்று சொன்னால் புல்லாங்கானவைகளையே இருதயத்தில் சிந்திக்கிற சிந்தனை ஒரு பக்கம், அதற்கு நேர் எதிர்மாறாக நீதியையே சிந்திக்கிற இன்னொரு மனநிலை. எது நம்முடைய வாழ்க்கையில் நம்மை ஆட்கொள்ளுகிறது? பொல்லாதவைகளை சிந்திக்கிறவன் பொல்லாத வழிகளை உருவாக்குவான், பொல்லாத முடிவுகளை பெற்றுக் கொள்வான். நீதியை சிந்திக்கிறவன் நீதியினால் நிரப்பப்படுவான், திருப்தியான வாழ்வை பெற்றுக் கொள்வான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒருவேளை தேவன் நம்மை என்ன செய்கிறார் என்று சொன்னால், நீங்களும் நானும் நீதியின் மீது, we have to have a desire, ஒரு தாகம் அவசியமாயிருக்கிறது. எந்த ஒரு காரியம் செய்தாலும் அதில் நியாயம், நீதி இருக்கிறதா, அதில் பொல்லாப்பு இருக்கிறதா, நீங்களும் நானும் சிந்திக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஏன் என்று சொன்னால், ஆண்டவர் நீதி உள்ளவர்களை ஆண்டவர் என்ன செய்கிறார்? நீதியை நம்ம எதிர்பார்க்கும் போது ஆண்டவர் அதிகம் கொடுக்கிறார். யோசிச்சு பாருங்க, நம்ம பிள்ளைகள் வந்து சாக்லேட் கேட்கும், நம்ம உடனே சாக்லேட் ஒரு டப்பா எடுத்து கொடுக்க மாட்டோம். நமக்கு தெரியும் ரொம்ப சாக்லேட் சாப்பிட்டா இட் இஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த், ஒரு சின்ன சாக்லேட் எடுத்து கொடுப்போம். அதே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குழந்தை வந்து, டாடி எனக்கு கேரட் கொடுங்க, அல்லது பிளாக் பீன்ஸ் கொடுங்க, நான் இது கிரீன் பீன் கொடுங்க அப்படின்னு கேட்டால் நமக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம இந்தப்போ கொஞ்சோண்டு கொடுப்போமா? ஏ, இது ரொம்ப உடம்புக்கு நல்லது, நிறைய சாப்பிடு. ஏன் நாம் கொடுக்கின்றோம்? Because they desire the right thing. When we desire right thing, God will fulfill. ஆனால் பல நேரங்களிலே புல்லாங்கானதை அல்லது நீதி இல்லாத நிலையை நாம் நாடும் பொழுது நாம் எதிர்பார்ப்பது கிடைப்பதில்லை. அங்கு என்ன இருக்கா தெரியுமா? திருப்தி இருக்காது. We always long for திருப்தி இல்லாத ஒரு சூழலில் நாம் நடந்து கொண்டே இருப்போம். எனவேதான் பிரியமானவர்களே, அங்கு ஆண்டவர் வெறுக்கிற காரியம் என்ன தெரியுமா? தூரலான் ஆலோசனை பிணைக்கின்ற இருதயம், வேண்டாத சிந்தனைகளை போட்டு இருதயத்திலே குழப்பிக் கொண்டிருப்பது. இன்னொரு பக்கம் நீதி, நேர்மை, நியாயத்தை நேசித்து வாழ்வது. நீதி, நேர்மை உள்ளத்துக்குள்ள வரும்போது அது வெளியே வரும். எப்படி தெரியுமா? சமாதானத்தின் செய்திகளாக வெளிவரும். அடுத்தது பாருங்க, 8:7, மத்தேயு 5:7, மத்தேயு 5:7, இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஒருவேளை பிரியமானவர்களே, blessed are the merciful. ரொம்ப ஆழமான ஒரு சத்தியம். மெர்சி மீன்ஸ் இந்த இடத்துல எது தெரியுமா, மூல பாஷையில் சொல்லுகிறார்கள், நாட் டேக்கிங் ரிவெஞ்ச் அண்ட் ஆல்சோ பி கைண்ட். என்ன நடந்தாலும் வி ஹவ் டு பி கைண்ட். அதை தான் நம்ம ரோமர் 12 அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். ஆனால் அதற்கு நேர் எதிர்மறையாய் தேவன் வெறுக்கிற காரியம் என்ன தெரியுமா, அங்கே தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால். எவ்வளவு வேகமாய் தீங்கு செய்ய திட்டமிடுகிறது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, தீமை செய்ய அல்ல இரக்கம் பாராட்ட ஓடுகின்ற ஒரு வாழ்க்கை. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மெனி டைம் வி ஹாவ் சம் இல் ஃபீலிங் பிகாஸ் ஆஃப் அன்எக்ஸ்பெக்டட் ஹாப்பனிங்ஸ். எதிர்பாராத சூழ்நிலைகளால் நம்முடைய இருதயத்திற்குள் கசப்பான சூழ்நிலைகள் வந்துவிடும். ஆனால் வென் வி ஆர் மெர்சிஃபுல், நாம் இரக்கமுள்ளவர்களாக இருக்கும் பொழுது அது என்ன செய்ய தெரியுமா, ஆண்டவர் என் வாழ்க்கையில், அவர் என்னை அழைத்தவர், அவர் எனக்காக கிரியை செய்வார் என்பதை இரக்கம் ஒன்றுதான் நமக்கு சொல்லும். எனவே தான் அவருடைய இரக்கங்களுக்கு முடிவு இல்லை என்று வேதம் சொல்கிறது. Everything has an end, but there is no end for God's mercy. அவர் இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம வேத வசனத்தில் பார்க்கிறோம், ஒருவேளை ஆண்டவர் இன்றைக்கு நிறைய நேரங்களிலே நீங்கள் எப்படி இருக்கிறோம், நம்முடைய பொறுமை இரக்கத்தை இன்னொரு வகையில் பார்க்கும்போது பொறுமையாயிருப்பது, எது நடந்தாலும் அதில் ஒரு பொறுமை. ஆனால் அந்த பொறுமை என்பது எப்படி தெரியுமா, கர்த்தருடைய பாதத்தில் இருக்கின்ற ஒரு பொறுமை. சங்கீதக்காரன் சொல்லும்போது, கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என் பக்கமாய் சாய்ந்து என் விண்ணப்பத்தை கேட்டார் என்று சொல்லுகிறேன். வேலை பிரியமானவர்களே, இந்த இடத்துல இரக்கம் உள்ளவர்கள் என்பது தன்னை சுற்றிலும் எது நடந்தாலும் பொறுமையாய் தேவனண்டை காத்து நிற்கின்ற ஒரு மனநிலை. ஒருவேளை அதை தான் ஆண்டவர் அதிகமாய் நேசிக்கின்றார், அதில் தான் நம்மை சமாதானத்திற்குள் வழி நடத்துகிறார். அடுத்து ஒரு வார்த்தை பார்க்கின்றோம், அங்கே சமாதானம், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பியூர் இன் ஹார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒருவேளை ஆண்டவர் கொடுக்கின்ற சமாதானத்திற்கு மிக முக்கியமானது என்ன தெரியுமா, பியூர் இன் ஹார்ட். ஆனால் அதற்கு நேர் அங்கே சொல்லப்பட்ட ஆண்டவர் வெறுக்கிற அடுத்த காரியம் என்ன தெரியுமா, அங்கே பாருங்கள், அபத்தம் பேசும் பொய் சாட்சி. வெறும் பொய் சொல்லுகிற வாழ்க்கை அல்ல, பொய் சாட்சி என்பது பழைய ஏற்பாட்டின் காலத்தில் பீப்புள் யூஸ் இன் த கோர்ட். சில பேர் வந்து வேணுமனே மற்றவர்களுக்கு விரோதமாய் சாட்சி சொல்லுவார்கள், ஆனால் அவர்களுக்கு தெரியும் அது பொய் என்று சொல்லி. எதற்காக, தங்கள் இருதயத்தில் அவர்களை குறித்த பொறாமை, ஆர் அவர்களை குறித்த என்வி, ப்ரைடு, அடுத்தவனை அழித்தே தீர வேண்டும் என்கிற எண்ணம். அதை தான் இங்கே பார்க்கப்பாங்க, தீங்கு அங்கே அபத்தம் பேசும் பொய் சாட்சி. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஒருவேளை பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இட் மே பி லுக் வெரி சிமிலர் லைக் எ லயிங் மவுத், பொய் சொல்லுகிற உதடாக இருக்கலாம், பட் இது எல்லா இடத்திலும் பயன்படுவது அல்ல, காரணத்தோடு மற்றவனை காரணம் இல்லாமல் அழிக்க பயன்படுவது. எனவேதான் பொய் சாட்சி சொல்லக்கூடாது என்று சொல்வார்கள். பொய் சாட்சி மிக கடினமானது, நல்லவனை கூட தவறான தீர்ப்புக்குள் கொண்டு வந்து நல்ல மனிதனின் வாழ்வை அழித்து போடும் காரியம். எனவே இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுதுகிறார்கள். ஒருவேளை பிரியமானவர்களே, இது எல்லாவற்றையும் சேர்த்து வைத்து இந்த குணங்கள் எல்லாம் உடைய ஒரு மனிதன் எப்படி மாறுகிறானாம், இயேசு கிறிஸ்துவர் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார்கள். இப்போ அவர்கள் சமாதானம் பண்ணுகிறவர்களாக மாறுகிறார்கள். ஒருவேளை தே பிகம் எ பீஸ் மேக்கர், நாட் த கான்ஃப்ளிக்ட் கிரியேட்டர்ஸ். ஏனென்றால் அங்கே ஏழாவது ஒரு காரியத்தை தேவன் சொல்றார், ஏழு, ஆண்டவர் வெறுப்பது மாத்திரமல்ல அருவருக்கின்றார். அது என்ன தெரியுமா, தங்கள் சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுகிற. It means creating conflict, not creating peace. ஆனால் பிரியமானவர்களே, இந்த தன்மைகளில் என்ன தன்மை நம்மிடத்தில் இருக்கிறது, என்ன தன்மை நம்மிடத்தில் இல்லை, நம்ம சமாதானம் பண்ணுவதற்கு பிரயாசப்படுகிறோமா? இந்த குணங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மால் பார்க்க முடியும். ஒருவேளை உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனிடத்தில் ஒவ்வொரு குணம் இருக்கும். சில பேர் ரொம்ப ஜென்டிலாக இருப்பாங்க, சில பேர் ரொம்ப மெர்சிஃபுல்லாக இருப்பாங்க, சில பேர் ரொம்ப ஹம்புளா இருப்பாங்க. தே மே நாட் ஹேவ் சம் அதர் குவாலிட்டிஸ் தட் வில் கிரியேட் அகெயின் அண்ட் அகெயின் ப்ராப்ளம் இன் தேர் லைஃப். ஆனால் இந்த குணங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் 100% நம்மால் பார்க்க முடியும். இயேசு எப்படிப்பட்டவராக இருந்தார்? மரண பரியந்தம் தன்மை தாழ்த்தினார். சிலுவையில் மரணம் அவரை எதிர்கொண்ட பொழுதும் தாழ்மையாக அவர் இருந்தார். இவளை பிரியமானவர்களே, எனவேதான் இயேசு கிறிஸ்து இந்த பிரசங்கத்தில் மிக தெளிவாய் சொல்லுகின்றார், தாழ்மையின் ஆவிக்கு கொடுக்கப்படுகிற பதில் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய பரலோக ராஜ்யத்தை கொடுக்கிறார். இயேசுடத்தில் காணப்பட்ட 2வது காரியம் என்ன தெரியுமா? ஹானஸ்டி. இயேசு கிறிஸ்துவனுடைய தன்மைகளை மிக தெளிவுபடுத்தி பாருங்க. ஒருவேளை இயேசுவிடத்தில் ஒரு குற்றமும் இல்லை, அவரை சுற்றிலும் இருந்து எல்லா யூத ஜனங்கள் எல்லாம் அவரை குற்றப்படுத்த விரும்புகிறார்கள். அவரிடத்தில் சொல்றாங்க, இவர் தேவகுமார் என்று தன்னை குறித்து சொல்லுகிறார், இது அபத்தமானது, இட்ஸ் எ பிளாஸ்பமி. இயேசுடார், நீங்கள் சொல்லுகிற வண்ணம் தான். இயேசுவுக்கு தெரியும், நான் இதை ஒத்துக்கொண்டால் என்னை சிலுவையில் அறைந்து விடுவார்கள். பட் even to pay the price for that, he was honest. கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, என்னவே தான் நம்ம பார்க்கிறோம், கிறிஸ்துவின் உள்ளம் நேர்மைக்காக நேர்மையாக, சரியானதற்காக சரியானதை செய்ய, அதற்காக விலைக்கிறைய மரணமாயிருந்தாலும் Jesus was ready to be honest in that situation. அடுத்து பாருங்க, he was a compassionate. ஜனங்களை பார்க்கின்றார், மனதுருகினார், சுகப்படுத்தினார், மற்றவர்களுக்கு நல்ல உபதேசத்தை கொடுத்தார், அநேகர் வாழ்வை மாற்றினார். மேய்ப்பன் இல்லாத ஜனங்களை பார்க்கும் பொழுது அவர் மனதுருகினார். Was he a righteous man? அவர் நீதி உள்ளவரா? இயேசு எங்கேயாவது சொன்னாரா, நான் I am a righteous person? அநேக யூதர்கள், வேதபாரகர் எல்லாம் they claim themselves to be righteous. ஆனால் இயேசு சிலுவையில் தொங்குகிறார். இயேசு சிலுவையில் தன்னை சிலுவையில் அறைந்தவர்களை மன்னிப்பை கொடுக்கின்றார். அதை பார்த்த 100 அதிபதி சொல்லுகிறான், இவர் உண்மையாகவே யார்? இஸ் எ ரைச்சஸ் மேன். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, அவருடைய வாழ்க்கை பாருங்கள். ஜீசஸ் வாஸ் மெர்சிஃபுல் டு ஈவன் ப்ரே ஃபார் த பீப்புள் ஹூ ரியாக்டட் அகெயின்ஸ்ட் இஸ் ஓன் லைஃப். அவருடைய சொந்த வாழ்க்கையை அழிக்க நினைத்தவர்களுக்கு மாத்திரமல்ல, அவர் சத்தியத்தை பேசுகிறவரா? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான், நானே வழி. எனவேதான் இயேசு சொன்ன வார்த்தை, என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், என்னை போல நீங்கள் வாழும் பொழுது உண்மையான சமாதானத்தை நீங்கள் பெற்று மகிழ்வீர்கள். இந்த கிருபையின் ஆசீர்வாதங்களை கர்த்தர் நம் அனைவருக்கும் தருவாராக. ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவின் உபதேசங்களில் நம்மை நாம் இணைத்துக் கொள்வோம். கிறிஸ்துவின் வாழ்வில் இருக்கிற காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமென்.